வணக்கம் எக்ஸ்டி செல்வராஜ் அவர்களே, கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் கட்டுமானப் பணிகள் 2001 தொடங்கின. தற்சமயம் அவை முடிவுறும் நிலையில் உள்ளன. இந்நிலையில் இந்த அணு உலை எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இதுபற்றி வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு விளக்குங்களேன்.
போராட்டக்காரங்களாக எங்களை பார்த்து ஒரு கேட்கப்படுற ஒரு கேள்வி, இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இன்னும் 2 இந்த அணு உலை செயல்பட போகுத, இப்ப போய் நீங்க போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால ஒரு சின்ன வரலாற்று குறிப்பை நான் சொல்லிடுறேன். 1977 இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய் இருக்கும் போதே இது பேசப்பட்டது. 1988 இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி இருக்கிற சமயத்துல அவரும் அன்றைய சோவியத் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி கோபர்ச்சேவும் சேர்ந்து 1987 ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. 1980 பிற்பகுதியில இருந்தே இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா இந்த போராட்டம் வலுப்பெறல. வலுப்பெறாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜாதி ரீதியாக இந்த போராட்டங்களை பிரிச்சாங்க, சமய ரீதியாக பிரிச்சாங்க, கட்சிகள் ரீதியாக பிரிச்சாங்க. கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இடங்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டுதான் இந்த இடத்துல அது காரணம் கொண்டது பாத்துக்கிறேங்க. அடுத்து 1990 நான் உலகறிந்த ஒரு உண்மை என்னன்னா, சோவியத் ரஷ்யா உடைந்தது. உடைந்த பிற்பாடு 10 இது சும்மா போட்டுட்டாங்க பாத்துக்கிறேங்க. போட்ட பிற்பாடு நாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பழையபடி 2001 கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல ரொம்ப பெரிய அளவுல போராட்டம் வலுப்பெறல. இப்ப வலுப்பெற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த 2011 புகுஷிமாவில மார்ச் மாதம் நடந்த ஒரு பெரிய விபத்து, அந்த ஜப்பான்ல உள்ளவங்களெல்லாம் மிக நுணுக்கமாக இந்த மாதிரி சுனாமி வரும்னு தெரிஞ்சு வைத்த அணுகுலை, அதாவது ஒரு விபத்து வந்தா அது எது தற்காப்புக்கு என்னென்னலாம் செய்யணும்னு அப்படி கட்டப்பட்ட ஒரு அணுகுலையில அந்த விஞ்ஞானிகள் கூட இந்த மாதிரி புகுஷிமாவில் இப்படி ஒரு விபத்து நடந்த போது திணறி போனாங்க. செர்னோபில நம்ம மறக்க முடியாது, ஹிரோஷிமா நாகசாகி மறக்க முடியாது. அதுக்கு பின்னால ஜெர்மன் நாடு என்ன செய்யிருக்குன்னா, 2022 எல்லா அணுகுலையும் நாங்க மூடிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இத்தாலியில மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கப்பட்ட போது 90% மக்கள் அணுகுலை வேண்டவே வேண்டாம் சொல்லியிருக்காங்க. சுவிட்சர்லாந்துல மூடுறதா முடிவு பண்ணிட்டாங்க, மெக்சிகோல முடிவு பண்ணிட்டாங்க, ஜப்பான்ல கூட 10 அணுகுலைகள் வேலையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க, 28 பழைய அணுகுலைகளை மூடிட்டாங்க. இப்போ இந்த அணுகுலை இந்த சமயத்துல இப்படி கேக்குறீங்களேன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த அணுகுலை கட்டப்படுவதற்கு முன்னால அணுசக்தி ஒழுங்காற்று வாரிய விதிமுறைகள்னு சொல்லுவாங்க, அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தாலியில மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்ட மாதிரி இங்க மக்களிடம் கருத்து கணிக்கு கேட்கப்படவில்லை. 2 சுற்றுச்சூழல் அறிக்கை பகிரப்படவில்லை. 3 தள ஆய்வும் தரப்படவில்லை. அந்த தள ஆய்வுன்னு சொல்லும் போது அந்த ரஷ்ய விஞ்ஞானிகள் வந்து அந்த இடத்தை ஆய்வு பண்ணி அது சரியான இடம் இல்லைன்னு சொன்ன பிற்பாடு அதை மறைத்து அடுத்த நாள் சரின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு இதுவும் செய்யப்படலை. அப்ப இந்த பின்னணியில தான் இடுந்தகரையில கடந்த செப்டம்பர் 11 22 வரை 127 பேர் தொடர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். 20-25,000 மக்கள் தினமும் உண்ணாவிரதத்துல பங்கேற்றாங்க. உண்ணாவிரதம் இருந்தவர்கள் 127 பேர். இப்ப இப்படி எல்லாம் சொல்லும்போது நாங்க என்ன சொல்றோம்னா, அதாவது நமக்கு மின்சக்தி வேணும், மின்சாரம் வேணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா எதுல இருந்து எப்படி நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோங்கிறதுல எங்களுக்கு நமக்கு மாற்று கருத்து உண்டு. இப்போ இந்த அணுசக்தி ஒழுங்காற்று வாரிய விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த எந்த இடத்துல இந்த அணுகுலை இருக்குதோ அதுல 5 சுற்றளவுக்கு 20,000 பேருக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. 10 சுற்றளவுக்கு 10,000 பேருக்கும் அதிகமாக மக்கள் வாழும் ஊர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. ஆனா 3 தூரத்திலே கூடங்குளத்துல 20,000 பேர் இருக்காங்க, இடுந்தறையில 12,000 பேர் இருக்காங்க, அப்புறம் 30 சுற்றளவுல 100,000 அதிகமான மக்கள் வாழ்றாங்க. அந்த இடத்துலதான் நமக்கு நாகர்கோயில் நகரம் இருக்குது. அப்புறம் சுற்றுலாத்தலம் இது பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்தியாவில பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம் கன்னியாகுமரி 15-20 தூரத்துல இருக்குது பாத்துக்கிறீங்க. அப்ப இந்த அணுல இங்க இருக்கிறதுனால இதுல இருந்து இந்த கடல்ல உள்ள நீரை எடுத்துதான் அந்த குளிர் விட்டுறாங்க. அப்ப அந்த நீர் எல்லாம் பழையபடி கடல்ல கலக்கப்படுது. அப்ப கடல்ல கதிர்வீச்சு கலக்கிறதுனால அங்குள்ள மீனவர்களுடைய வாழ்வும் வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்படுது. பக்கத்துல உள்ள இடங்கள்ல பாதுகாப்பு அதிகமாக இல்லாததுனால பக்கத்திலயும் இந்த கதிர்வீச்சை நம்ம தாங்க முடியாது. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்ங்கிறத சுனாமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த அணுவிலையில இருந்து வருகிற கழிவுகள் 30 ஆண்டுகள் தான் இந்த அணுவில வேலை செய்யும் பாத்துக்கிறேங்க. இந்த 30 ஆண்டுகள்ல இருந்து வருகிற கழிவுகள் 9000 டன் இருக்குமா பாத்துக்கிறேங்க. அதை 24,000 அல்லது 25,000 ஆண்டுகள் அதை பாதுகாத்து வைப்பதற்கு இந்த பூமியில எந்த ஒரு இடத்துலயும் அதை பாதுகாப்பா வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுகள் எல்லாம் இருக்கும் போது ஏன் இந்த அணுவுலை என்றுதான் நாங்க கேட்கிறோம். அதாவது நம்ம கடல் நீர்ல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம், காற்றுல இருந்து தயாரிக்கலாம், குப்பையில இருந்து தயாரிக்கலாம், இப்படி பல்வேறு மாற்று வழிகள் இருக்கும் போது ஏன் அணு உலை? அப்ப இதற்கு பின்னால ஏதோ ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறது, இந்தியா வந்து வல்லரசு நாடாக மாற்றப்படுகிறது, இதெல்லாம் சொல்லப்படாத விஷயங்கள் உள்ளுக்கு இருக்கிறத பாக்குறோம். அதனாலதான் நாங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். இது அந்த புகுஷிமாவுக்கு அப்புறம் இப்ப கூடங்குளத்துல ஒரு சோதனை ஓட்டம் ஒண்ணு நடத்தினாங்க பாத்துக்கிறீங்க. அந்த சோதனை ஓட்டத்துல காற்றை உள்ளுக்கு செலுத்தி எங்கேயாவது ஓட்ட உடச்சல் இருக்கான்னு பார்க்கும் போது அங்க உள்ள அங்க இருந்து வந்த சத்தம், மிகப்பெரிய சத்தம், மக்கள் எல்லாம் அதிர்ந்து போனாங்க. அது உடனடி காரணமா இருந்தது. அடுத்து கட்டுமான வேலைகள் எல்லாம் இப்ப ஓரளவு முடிந்து வருகிற சமயத்துல அங்க ஏற்கனவே வேலைக்கு போனவங்க எல்லாம் இப்ப அதனுடைய கனாதனத்தை உணர்ந்து ஜாதியை கடந்து கட்சியை கடந்து மதத்தை கடந்து இன்றைக்கு அந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்போ அந்த இவ்வளவு தீவிரமாக போராட்டம் வருவதற்கு காரணம். இந்த ஒரு 11 நாள் உண்ணாவிரதம் இருந்த பிற்பாடு தமிழக முதலமைச்சர் கூப்பிட்டு இது வந்து நமக்கு மைய அரசனுடைய ஒரு திட்டம், அதனால மாநில அரசு ரொம்ப பெருசா செய்ய முடியாது, ஆனா நான் என்ன செய்யறேன்னா ஒரு மக்களுக்கு இந்த பயம் எல்லாம் போய் பாதுகாப்பானதுன்னு தெரியற வர இந்த வேலைகளை எல்லாம் நான் நிறுத்தி வைக்க சொல்றேன்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. அப்ப மத்திய அரசு கொஞ்ச நாட்கள் வேலையை நிறுத்தி வச்சு பழையபடி உள்ள வேலை ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க இந்திய பிரதமர்கிட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரோம், நீங்க நேரே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி காலையில பிரதமர் வந்து அவங்கள பாக்குறதாக சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருங்கிறத வைத்து கொண்டு போராட்டம் தொடருமா தொடராதா அப்படிங்கிற மாதிரி முடிவு கேட்டதாக சொல்லியிருக்காங்க பாத்துக்கிறேங்க. இன்னொரு விஷயம், தமிழக முதலமைச்சரை ஒரு வகையில நாங்க பாராட்டுறோம், ஆனாலும் கூட தமிழக முதலமைச்சர் தன்னுடைய பொறுப்பை முழுமையாக தட்டி கழிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, மேற்கு வங்காளங்கிறது இந்தியாவில இருக்குது, அங்க மேற்கு வங்காளத்துல முதல்வராக இருக்க மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க, ஹரிப்பூர்ல கட்டப்பட இருந்த அணுகுலையை அவங்க நிராகரித்து விட்டு அவருடைய மாநிலத்துல எந்த பகுதியிலும் இந்த அணுகுலை அமைக்கப்பட கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இது மைய அரசனுடைய திட்டமா இருந்தாலும் மாநில அரசுடைய நிலத்துல இருக்குது. மாநில அரசு தான் இப்போ மின்சாரம் கொடுக்க வேண்டியிருக்கு, மாநில அரசு தான் இப்ப தண்ணி கொடுக்க வேண்டியிருக்குது. ஏதாவது ஒண்ணு வந்துட்டுனா உடனடியாக மாநில அரசுகள் ஈடுபட வேண்டியிருக்கு. எனவே மாநில அரசு தன்னுடைய கடமையை முழுமையாக தட்டி கழித்து விட்டு இது மைய அரசு தான் என்று அவர்கள் கையை கழுவுவது வந்து சரியாக இருக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
அண்ணா ஹசாரே நடத்திய ஊழல் எதிர்ப்பு போராட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆதரவு இந்த கூடங்குளம் விவகாரத்தில் காட்டப்படுகின்றதா?
அண்ணா ஹசாரே வந்து இந்தியாவில் உள்ள ஊழலை எதிர்த்து போராடினார். ஊழலை எதிர்த்து போராட வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த ஊழலை எதிர்த்து போராடுறதுக்கு பின்னால யார் இருக்கிறாங்கன்னா, இந்த மத்திய திட்டத்தை சேர்ந்த கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர் எந்த ஊரில் ஊழலை எதிர்க்கிறாருன்னா, அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு யானை இருக்குது, யானை மேல ஒருதான் உட்கார்ந்துருக்கான், யானை மேல உட்கார்ந்துருக்கிறவன்தான் பாக்குறாரு ஒழிய ஊழல் வந்து யானை மாதிரி இருக்குது. எப்படின்னா இன்றைக்கு அரசியல்வாதிகள் பண்ற ஊழல் தான் பாக்குறாரு, கார்பரேட் நிறுவனங்கள் பண்ற ஊழல பாக்கல, மிகப்பெரிய தொழிலதிபர்கள் செய்யற ஊழல பாக்கல, உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார்மயமாக்கல் இருக்கிற ஊழல்கள் எல்லாம் பாக்கல. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒன்றைத்தான் பார்க்கிறார். ரெண்டாவது, இந்த பெரிய தொடர்பு ஊடகங்கள் NDTV எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவரை ஒரு காந்தி போல உருவகித்து முன்னால் நிறுத்துச்சு. என்ன பொறுத்தமட்டும் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, அவர் காந்தியும் இல்ல, அவருக்கு பின்னால நிக்கிறது எல்லாம் BJP நிக்கிறாங்க, RSS காரங்க நிக்கிறாங்கன்னா எப்படி அவரை காந்தியை ஏத்துக்கிற முடியும்? மோடி வந்து அவர் மிகப்பெரிய நல்ல மனிதராக காட்டுறாரு. மோடி படுகொலை செய்யத குஜராத் காரியங்கள் நம்ம எப்படி மறந்துட முடியும்? ஆனா இடுந்தரில் நடக்கிற நிகழ்ச்சி வந்து மக்கள் பிரச்சனை, ஆனா இந்த பிரச்சனைக்கு பெரிய அளவுல தொடர்பு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல பாத்துக்கிறேங்க. ஆனா அவருடைய பிரச்சனையில மக்கள் அதிகமாக ஈடுபடல. இந்த மத்திய திட்டம் அவருக்கு பின்னால் நிக்கிற அந்த வர்க்கம் வந்து அதிகமாக ஈடுபடுச்சு, அதை பிரிச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.
XT செல்வராஜ் அவர்களே, கூடங்குளம் அணு உலை இயங்குவதால் ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்துகள் பற்றி வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு தொலைபேசி வழியாக விளக்கியமைக்கு நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம்.